விவிலிய தேடல் காணாமற் போன ஓமை பகுதி ஒன்று.
மனிதனை தேடி வந்த இறைவனி நன்பினையே, மனிதனை தேடி வந்த இறைவனி நன்பினையே, மாண்புடன் எடுத்து சொல்லும் மாபெரும் காவியமாம் வீட்டுக்கொரு விவிலியம் வேணும்.
இனியவர்களே, நான் அடிக்கடி ரசித்து பார்க்கும் ஒரு குறும்படம் வாட் இஸ் தட். கான்ஸ்டான்டின் ஃப்ளேவியூஸ் இயக்கி 2007 வெளியான கிரேக்க மொழி திரைப்படம் இது. வெறும் 5 மணித்துளிகள் ஓடக்கூடிய குறும்படத்தின் நடிகர்கள் 3 பேர்தாம். ஒரு வயதான தந்தை, அவரது இளவயது மகன், பறந்து திரியும் ஒரு சிட்டுக்குருவி. தந்தையும் மகனும் தங்கள் வீட்டையொட்டி இருக்கின்ற தோட்டத்தில் உள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கின்றனர். தந்தை அமைதியாக அமர்ந்திருக்கின்றார், மகன் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறான். இவர்களின் அமைதியை குலைப்பதற்காக பறந்து வருகிறது ஒரு சிட்டுக்குருவி. தந்தை மகனை பார்த்து கேட்கின்றார், வாட் இஸ் தட், அது என்ன? மகனும் நியூஸ் பேப்பரை விலக்கி பார்த்துவிட்டு சிட்டுக்குருவி என்கிறான். தந்தையும் அதை மௌனமாக ஆமோதிக்கின்றார். 5 செகண்டுகள் கழித்து மறுபடியும் அது என்ன என கேட்கின்றார். நான் தான் சொன்னேன்லப்பா, அது ஒரு சிட்டுக்குருவி. தான் தொந்தரவு செய்யப்பட்ட எரிச்சலில் விடை தருகின்றான் மகன். அங்குமிங்கும் பறக்கும் சிட்டுக்குருவி சற்று தள்ளி சென்று அமர்கிறது. அதை உற்று பார்க்கின்ற தந்தை மறுபடியும் தன் மகனிடம் அது என்ன என கேட்கின்றார். எத்தனை தடவை சொல்வது, சிட்டுக்குருவி பாருங்க, சிட்டுக்குருவி, சீயிட்டு குருவி என்கிறான் கோபமாக. அது என்ன? மீண்டும் கேட்கின்றார் தந்தை. மகன் கோபத்தில் வெடிக்கிறான். எத்தனை தடவை சொல்றது, அது ஒரு சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி என்று. ஏன் இப்படி பண்றீங்க? தந்தை பெஞ்சிலிருந்து எழுகின்றார். எங்கே போறீங்க? கேட்கின்றான் மகன். மௌனமாக தன் வீட்டிற்குள் செல்கின்ற தந்தை ஒரு பழைய டைரியுடன் வெளியே வந்து மீண்டும் பெஞ்சில் அமர்கின்றார். டைரியின் ஒரு பக்கத்தை மகனிடம் நீட்டி, படி, சத்தமாக படி என்கின்றார். மகன் டைரியின் பக்கத்தை சத்தமாக வாசிக்கின்றான். இன்று நானும் 3 வயது நிரம்பிய என் மகனும் ஒரு பார்க்கில் அமர்ந்திருந்தோம். அப்போது எங்களுக்கு முன்னே ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்ந்தது. அது என்ன என்று என் மகன் 21 முறை என்னிடம் கேட்டான். நானும் 21 முறையும் அது ஒரு சிட்டுக்குருவி என பதில் சொன்னேன். ஒவ்வொரு முறை அவன் அதே கேள்வியை கேட்டபோதும் அவனை மீண்டும் மீண்டும் கட்டி தழுவிக்கொண்டேன். எரிச்சல் படாமல் அவனது குழந்தை உள்ளத்தை எண்ணி அவனை அன்போடு தழுவிக்கொண்டேன். சிறிது நேர மௌனம். டைரியை மூடிவிட்டு மகன் தன் தந்தையை அணைத்து முத்தமிடுகின்றான். வாட் இஸ் தட் என்ற கேள்வியோடு முடிகிறது குறும்படம். லூக்கா நற்செய்தியில் ஒரே அதிகாரத்தில் காணப்படும் 3 எடுத்துக்காட்டுகளை இன்று நாம் சிந்திக்க தொடங்குகிறோம். காணாமற் போன ஆடு, காணாமற் போன திராக்மா மற்றும் காணாமற் போன மகன். நம் எரிச்சல், நம் கோபம், நம் பிடிவாதம், நம் சுயநலம் அனைத்தினாலும் நாம் இன்றும் காணாமற் போய்கொண்டே இருக்கின்றோம். வாட் இஸ் தட் என்பதை இன்று நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாமா? பவுலோ கொயலோ என்ற நாவல் ஆசிரியரின் த ஃப்ளோயிங் ரிவர் என்ற நூலில் குறிப்பிடப்படும் ஒரு நிகழ்வு இது. 2004 June 10 இணையதளத்தில் வெளிவந்த ஒரு செய்தி. பைஜாமா அணிந்த ஒருவர் இறந்து போனார். அதற்கென்ன? இறந்து போன ஒருவர் பைஜாமா அணிந்திருப்பது ஒன்றும் புதிதல்லவே நாம் நினைப்போம். பைஜாமா அணிந்திருந்த ஒருவர் தன் தூக்கத்தில் இறந்திருக்கலாம், அல்லது தன் உறவினர்களெல்லாம் சூழ்ந்து நிற்க மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம், அல்லது ஊரே நின்று வேடிக்கை பார்த்த ஒரு சாலை விபத்தில் இறந்திருக்கலாம். தொடர்ந்து செய்தி ஓடுகின்றது, இறந்து போனவர் அவரது அறையில் இருந்தார், ஆகையால் மருத்துவமனையிலோ சாலையிலோ இறந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. வீட்டில் என்றால் யாராவது கொலை செய்திருக்கலாமா? அதுவும் இல்லை. டோக்கியோ மக்கள் வாழ பாதுகாப்பான நகரம் என்று 2003 டைம் மேகசின் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது. எந்த வன்முறையோ, எந்த இரத்தமோ, எந்த போராட்டமோ இல்லை. இறந்தவரின் உடல் கட்டட தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டத் தொடங்கி முடிக்க முடியாமல் கிடந்த ஒரு கட்டடத்தை இடிக்க தொழிலாளர்கள் சென்றபோது அங்கே இறந்தவரின் உடலை கண்டுபிடிக்கின்றனர். அவர்கள் கண்டுபிடித்தது உண்மையில் உடலை அல்ல. கட்டட தொழிலாளர்கள் கட்டடத்தை இடித்து கொண்டே வந்தபோது ஒரு அறையில் பைஜாமா அணிந்த எலும்புக்கூடு இருப்பதை காண்கின்றனர். அவருக்கு அருகில் 1984 பிப்ரவரி 29 வெளியான செய்தித்தாள் இருந்தது. அந்த அறையில் தொங்கிய காலண்டரும் அதே தேதியைத்தான் காட்டியது. வேறு மாதிரி சொல்ல வேண்டுமென்றால், 20 ஆண்டுகளாக அவர் அந்த இடத்தில் இறந்து கிடந்தார். இந்த பூமி பந்திலிருந்து அவர் மறைந்து போனதை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. யாரும் அவரை தேடவே இல்லை. காணாமற் போன மனிதர் கண்டுகொள்ள யாரும் இல்லை. காணாமற் போவது ஒன்றும் புதிதல்ல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் வீட்டிலிருந்து பெட்டி கடைக்கு முறுக்கு வாங்கச் சென்றவர் இன்று வரை வீடு திரும்பவே இல்லை. சுற்றுலா செல்லும் இடத்தில், திருவிழாவில், காட்டு பயணத்தில், ஆற்று குளியலில், கடல் நீச்சலில் என காணாமற் போனவர்களை பற்றி நாம் கேள்விப்படும் போதெல்லாம் நம் உள்ளம் நம்மை அறியாமல் கனத்து விடுகிறது. மனிதர்கள் ஏன் காணாமற் போகிறார்கள்? ஒரு சில சிறுவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மேல் கோபப்பட்டு தங்கள் வீட்டை விட்டு ஓடி காணாமற் போவதுண்டு. இலங்கையின் உள்நாட்டு போரினால் சக மனிதர்களால் கடத்தப்பட்டு, கொல்லப்பட்டு, சிதறடிக்கப்பட்டு காணாமற் போனவர்களின் கதறல்கள் இன்றும் எங்கோ கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு மனப்போராட்டம். எனக்கென்று யார் இருக்கிறார்? இந்த கேள்வியின் பின் இருப்பதும் நம்மை யாரும் கண்டுகொள்வதில்லையே என்ற வழிதான். காணாமற் போவது ஒரு வித்தியாசமான சொல்லாடல். இந்த வார்த்தைக்கு பின் 2 புலங்கள் இருக்கின்றன. ஒன்று தொலைத்தவர், மற்றவர் தொலைந்து போனவர். 2 புலங்களிலும் வலி இருக்கும். 2 புலங்களிலும் தனிமை இருக்கும். லூக்கா நற்செய்தியின் 15 அதிகாரம் காணாமற் போன ஆடு, காணாமற் போன நாணயம் மற்றும் காணாமற் போன மகன் என்ற 3 எடுத்துக்காட்டுகளை கொண்டுள்ளது. காணாமற் போன ஆடு. இதில் ஆட்டை தொலைத்தவர் ஆடு மேய்ப்பவர், தொலைந்து போனது ஆடு. 2வது எடுத்துக்காட்டில் நாணயத்தை தொலைத்தவர் பெண், தொலைந்து போனது நாணயம். 3வது எடுத்துக்காட்டில் தொலைத்தவர் தந்தை, தொலைந்து போனவர் மகன். ஏதோ ஒரு வகையில் தொலைத்தவர்களுக்கும் தொலைந்து போனவைகளுக்கும் தொடர்பு இருக்கத்தான் செய்கின்றது. டோக்கியோ நகரில் காணாமற் போனவரை தேட யாரும் இல்லை. ஆனால் இங்கே 3ஐயும் தேடுவதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். காடு மேடு என தேடிச் செல்லும் ஆயன், ஒளியேற்றி வீடு பெருக்கும் பெண், வயல்வெளியில் காத்து நிற்கும் தந்தை. இந்த 3 எடுத்துக்காட்டுகளும் காணாமற் போன மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட என்ற அடிப்படையில் ஒரே கருத்தியலையே மையமாக வைத்துள்ளன. காணாமற் போனது கிடைத்ததை குறித்த மகிழ்ச்சி இந்த 3 நிகழ்வுகளிலுமே உள்ளது. முதல் 2 எடுத்துக்காட்டுகளும் உங்களில் ஒருவரிடம் என்று தொடங்குகிறது. ஆனால் 3வது எடுத்துக்காட்டு ஒருவருக்கு என தொடங்குகிறது. முதல் 2 எடுத்துக்காட்டுகளின் சொற்றொடர் அமைப்புகளும் ஒன்று போலவே இருக்கின்றன. 1 கேள்வி, 2 ஒரு நிகழ்வு, 3 கொண்டாட்டம், 4 கதையின் அறநெறி என முதல் 2 எடுத்துக்காட்டுகளையும் கோர்க்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர்.
விவிலிய தேடல், காணாமற் போன ஓமை, பகுதி 1. இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை எழுதி வாசித்தவர் அருள்பணி இயேசு கருணா, மதுரை உயர்மறை மாவட்டம்.
இதயமே நீ கலக்கமே காத்திடும் தேவன்.
இதயமே நீ கலக்கமே கொள்கிறா
இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.